கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்கள்ல மீண்டும் தொடர்ந்து தேவன் அவருடைய சமூகத்துல அவருடைய தெய்வீக சித்தத்தை அறிந்து கொள்ள இதுவரையிலும் தேவன் தந்து வருகிற இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்காக நாம் நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்து தொடர்ந்து நாம் இந்த வாலியத்தினுடைய தியானத்துக்குள்ள கடந்து செல்லலாம். போன வாரம் முதல் கொண்டு நாம் ஒரு புது பாடத்திற்குள்ள நுழைந்திருக்கிறோம். பெற்றோர்களுக்கான கடமைகள். புது சிருஷ்டிகளில் பெற்றோர்களா இருக்கிறவங்க அவங்களுடைய பிள்ளைகள் இடத்துல தேவன் அவங்களுக்கு நியமித்திருக்கிற கடமைகள் மற்றும் பொறுப்புகளை குறித்த பாடத்திற்குள்ள போன வாரம் நாம் நுழைந்தோம். அப்ப கடந்த வாரத்துல சில முக்கியமான ஆச்சரியமான ஆசீர்வாதமான சில காரியங்களை நாம் தியானிச்சோம். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துல, அதாவது தேவனுடைய அந்த ப்ரோக்ரியேட்டிவ் பவர் வல்லமையை பயன்படுத்தி ஒரு புது ஜீவனை இந்த பூமிக்கு கொண்டு வரும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாய்ப்பை பெற்றெடுக்கும் புதிய சிருஷ்டிகள் அந்த நிலைமையில அவங்க உணர வேண்டிய தங்களுடைய தோள்கள் மேல தேவன் சுமத்தி இருக்கிற அந்த பொறுப்பு மற்றும் கடமையாக உணர்ந்து செயல்பட வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை போன வாரம் நாம கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்துல அவ்விதமாக இந்த பூமிக்கு இந்த பூமியில் அவதரிச்ச குழந்தைகளை பெற்றோர்கள் புது சிருஷ்டிகளா இருக்கும் பொழுது எவ்விதத்துல நடத்தணும், எவ்விதத்துல அவங்களை கற்றுக் கொடுக்கணும், இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சில வசனங்கள் ஆதாரமாக இன்றைய சப் ஹெட்டிங் பிரதர் கொடுக்கிறார். சங்கி நீதிமொழிகள் 13:24 வசனம்,
விரும்பி கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவனை அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்.
எபிரேயர் 12:7,
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே.
இந்த ரெண்டு வசனத்தினுடைய மைய கருத்தை இங்க நமக்கு பிரதர் போக்கஸ் பண்ண விரும்புறது என்னன்னா, பிரம்பை கையாளாத மனுஷன் தன் மகனை தன் பிள்ளையை பயக்கிறான். அதே சமயத்துல தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஒருவேளை தகப்பன் உங்களை சிச்சிக்கலைன்னா நீங்க கண்டிப்பா பிள்ளைகள் அல்ல. சோ பிரம்பு சிச்சை. சோ தகப்பன் பெற்ற குழந்தைகள் கிட்ட பிரம்பு கையாளணும் கண்டிப்பா. அப்ப கண்டிப்பா ஒரு தகப்பனானவர் பிள்ளைகளை வந்து சிச்சிக்கணும் அப்படிங்கிற இந்த வசனங்களை முன்னாடி வைக்கும் போது, நெக்ஸ்ட் பிரதர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது, கண்டிப்பா ஒரு பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற விஷயத்துல ஒரு புது சிருஷ்டிகளுடைய உள் நோக்கம் என்னவா தான் இருக்கும்னா, இந்த மாதிரி அடிக்கடி தங்களுடைய வீட்டுல குழந்தைகள் இடத்துல பிரம்ப கையாளுறதை தவிர்க்க வேண்டும் என்கிறது தான் நோக்கமா இருக்கணும். புது சிருஷ்டிகள் தங்களுடைய குழந்தைகளை பயிற்றுவிக்கிற காரியத்துல அடிக்கடி இந்த பிரம்ப கையாளுவதை தவிர்ப்பது தான் நம்முடைய நோக்கமா இருக்கிறது. ஆனா அப்படி இருக்கும் போதே, அது நமக்கு தெரியும், அப்படி இருக்கும் போதே நாம் ஏன் இந்த வசனத்தை ஆதாரமா வைக்கிறோம் என்றால், இந்த வசனங்களை சில சமயங்கள்ல தவறான கோணத்துல சில சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் அங்க பார்ப்பது தான் இந்த வசனத்தை நாம் இன்னைக்கு முன்னாடி வச்சு பேச வேண்டியதற்கு அவசியம். இந்த வசனத்தை எந்த மாதிரியான தப்பான கோணத்துல பாத்துக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சிச்சையே கூடாது, அதாவது நியாயமா குழந்தைய வந்துட்டு எந்தெந்த விதத்துல கண்டிக்கலாமோ அந்த நியாயமான கண்டிப்பும் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்கிற ரீதியில சிலர் நினைத்து அந்த கண்டிக்கிற விஷயத்த முற்றிலும் கைவிடுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு தவறு. சோ அப்போ அந்த ஒரு தவறு நடந்துடவே கூடாது நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற விஷயத்துல, நியாயமா கண்டிக்க வேண்டிய விஷயத்துல, நியாயமா பயிற்றுவிக்க வேண்டிய விஷயத்துல அதை கண்டிப்பா நாம் செய்யணும். சோ அதை சிலர் வந்துட்டு தவற விட்டுடாங்க. எப்படி நினைச்சிடறாங்கன்னா, அது நம்ம புது சிருஷ்டிகளா இருக்கிற காரணத்தினால முற்றிலும் இந்த மாதிரி கண்டிக்கிறதோ இந்த அடிக்கிறதோ இந்த சீர்பொருந்த பண்றதோ நம்ம செய்யவே கூடாதுன்னு விடுறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. சோ அப்படி அந்த ஒரு தவறான நிலை எடுத்து விடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த வசனத்தை நம்ம முன்னாடி வைக்கணும். இந்த வசனத்துல கவனிச்சு பாருங்க, கண்டிப்பா பிரம்பு என்ன ஆகணும், கையால பட்டே ஆகணும். கண்டிப்பா தந்தைனா பிள்ளைய வந்துட்டு என்ன பண்ணி ஆகணும், அங்க சிச்சித்தே ஆகும். ஆனா அதே சமயத்துல ஒரு புது சிருஷ்டினுடைய வீட்டுல பிரதர் அழகா சொல்றாரு, the home that is ruled with the rod must of necessity be an unhappy home. எந்த வீட்டுல வெறும் பிறகு மாத்திரமே கையாளுறாங்களோ கண்டிப்பா அந்த வீடு ஒரு சந்தோஷமான வீடாவே அங்க இருக்காது. அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அதே சமயத்துல ஒரு புது சிஷ்யனுடைய வீட்டுல வந்துட்டு பிரம்பு கையாளப்படக்கூடாது, மாறாக அன்பு மாத்திரமே கையாளப்படணும். ஆனா அதே சமயத்துல அன்பு கையாளப்படணும், அதே சமயத்துல பிரம்பும் கூட கையாளப்படணும். ஆனா பிரம்பு எந்த விதத்துல கையாளப்படணும்னா அன்பினுடைய கட்டளைகளை பிள்ளைகள் நேரத்துல திணிக்கிறதுக்காக பிரம்ப வந்துட்டு கையாளும். ஆனா அதே பிரம்ப கையாளுகிற அந்த கை கோபத்துல கையாளக்கூடாது. அங்கே கூட அந்த பிரம்ப கையாளணும், அதே சமயத்துல அன்பான கரத்துல வந்துட்டு அந்த பிரம்ப வந்து அங்க கையாளணும். சோ இதுதான் அங்க சொல்ல வர ஒரு விஷயம். என்னன்னா இந்த ரெண்டு வசனங்கள் முன்னாடி வைக்கும் போது பிரதர் சொல்ல வர விரும்புற அந்த பாயிண்ட், பொதுவா புதிய சிருஷ்டிகள் பிள்ளைகளை கண்டிக்கவே கூடாதுன்னு நினைப்பது தவறான விஷயம். தேவனுடைய வசனத்திலே பாருங்க, அங்க சிச்சை ரொம்ப அவசியம், பிரம்பு ரொம்ப அவசியம். ஆனா அதற்கென்று பிள்ளைகளை வந்துட்டு பிரம்பு கையாண்டுட்டே இருக்கிறது வந்து நல்ல விஷயம் இல்ல. புது சிருஷ்டிகளுடைய வீட்டுல அன்பு தான் வந்துட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா கண்டிப்பா அன்பை வந்து நிலைநாட்டுற விஷயத்துல பிரம்பு கொஞ்சம் பயன்படும். நம்ம அப்ப கூட அந்த பிரம்பை வந்துட்டு அன்பான கரத்துல தான் அவரு அங்க நம்ம பயன்படுத்தணுங்கிறத அங்க சொல்றார். அது மாத்திரமல்ல, புதிய சிருஷ்டிகள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுடைய இருதயத்துல என்னன்னா, பரலோகத்துல முதல் சட்டமே என்னன்னா தி ஆர்டர், அதாவது ஒழுங்கு தான் பரலோகத்துல கடைபிடிக்கிற முதல் சட்டம் அப்படிங்கறத புது சிருஷ்டிகள் நினைவுல வைத்துட்டு. அப்ப அதை நம்ம நினைவில் வைக்கும் போது கண்டிப்பா அப்படிப்பட்ட புது சிருஷ்டிகளா இருக்கிற நாம நம்முடைய வீடுகள்ல குடும்பங்களில கூட அந்த ஒழுங்க நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கும். தெரியும் நமக்கு வசனம், நம்முடைய பிதா கலகத்திற்கு தேவன் இல்ல, அவர் வந்துட்டு ஒழுங்கிற்கு தேவன். அப்ப அந்த ஒழுங்கு தான் பரலோகத்தின் முதல் சட்டமா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்கிற புது சிருஷ்டிகள் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த ஒழுங்கு இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வரும், அப்ப ஒழுங்குனா என்ன? அது ரொம்ப இது நம்ம பேசுற டாபிக் வந்துட்டு குழந்தைகளை பயிற்றுவிக்கிற விஷயம். அப்போ குடும்பத்துல வளர்கிற பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒழுங்கு ரொம்ப இருக்கணும். கண்டிப்பா ஒரு புது சிஷ்யன் வீட்டுல அதை அவங்க கடைபிடிக்கணும். சொல்லும் போது ஒழுங்குனா என்ன அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகம், அங்க டிஸ்பியூட் நமக்கு அங்க வரும். ஏன்னா அநேகர் ஒழுங்கு அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்ப வீட்டுல ஒரு துளி சத்தம் கூட வரக்கூடாது, கொஞ்சம் கூட அந்த ஒழுங்கின்மை இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நிசப்தம் அதுதான் ஒழுங்கு அப்படின்னு நினைச்சிட்டா அது வந்து ரொம்ப தவறு. பிரதர் ரசல் சொல்லும் போது ஒரு வேலை யாராவது அப்படி இருக்கிறது தான் ஒழுங்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒழுங்கு வந்துட்டு மறித்தவங்க தேசத்துல தான் கிடைக்கும், இல்லாட்டி வனாந்தரத்துல தான் அவ்வளவு ஒரு இது கிடைக்கும். மாறாக இங்க புது சிருஷ்டிகளுடைய வீட்டுல புது சிருஷ்டிகளுடைய குழந்தைகளுக்கு மத்தியில ஒழுங்கு என்று சொல்லும் போது அந்த ஒழுங்குல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். அங்க அந்த வீடு சந்தோஷமாவும் இருக்கும் கலகல கலங்க, அதே சமயத்துல சமாதானமா ஒழுங்கா கூட அங்க இருக்கும். அங்க வந்துட்டு நம்ம பார்க்கும்போது கட்டுப்பாடு இருக்கும், அதே சமயத்துல அங்க என்னவும் கூட இருக்கும், சுதந்திரமும் இருக்கும். சோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் மிக்ஸ் ஆகும், அதுதான் ஒழுங்கு. பிரதர் அழகா சொல்றாரு, ஏன்னா ஒழுங்கு என்று சொல்லிட்ட உடனே மிலிட்டரி ஆர்டர் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட வேண்டாம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் தந்தைமார்கள் அப்படி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படி இருக்க கூடாது. புது சிஷ்டங்களுடைய வீட்டுல அந்த ஒழுங்கு என்று சொல்லும் போது கட்டுப்பாடு இருக்கணும், அதே சமயத்துல அங்க என்ன இருக்கணும், சுதந்திரமும் அங்க இருக்கணும். அப்ப அந்த ஒழுங்கு ரொம்ப அருமையா சொல்றார். ஒரு புது சிஷ்யனுடைய குடும்பத்துல அந்த ஒழுங்கு வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஒழுங்குக்கான ஒரு சட்டம் என்று சொன்னா அது அன்பின் பிரமாணம். சோ அந்த அன்பின் பிரமாணம் முதல்ல அந்த குடும்பத்தினுடைய தலைய வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அந்த குடும்பத்தின் தலைவன் தலை வந்துட்டு அந்த துணை கிட்ட அந்த அன்பின் பிரமாணத்தை கடைபிடிக்கணும். அந்த ஒழுங்கு இப்படித்தான் பாஸ் ஆகணும், த்ரூ ப்ராப்பர் சேனல் நாம் சொல்றோம். அந்த வீட்டினுடைய தலைவர் அந்த வீட்டினுடைய தலைவிக்குள்ள அந்த அன்பின் பிரமாணம் இருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இன்டர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா அதே அந்த அன்பின் பிரமாணத்தை ஒரு ஒழுங்குமுறையா அவங்களுடைய பிள்ளைகள் மேல அவங்க அங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். சோ அப்போ என்னைக்குமே ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டா, சட்டம் லா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது கூட ஒரு பிளெஸிங்கும் இருக்கும், அது கூட ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம புது சிஷ்யின் பிரமாணத்திலேயே நம்ம படிச்சோம், என்னைக்குமே ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சுன்னா அந்த சட்டத்துக்கு அடிப்பணிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அதுக்கு அடிப்பணியாதவங்களுக்கு ஒரு தண்டனை கூட அங்க இருக்கும். அதே மாதிரிதான் இது ஒரு புது சிஷ்டியினுடைய குடும்பம் சொல்லிட்டோம்னா அங்க வந்து அந்த ஒழுங்குமுறை ரொம்ப முக்கியம். பரலோகத்துல கடைபிடிக்கிறது போல புது சிஷ்யன் ஒரு ஒரு வீட்லயும் இருக்கணும். அது கண்டிப்பா த்ரூ ப்ராப்பர் சேனல் வரணும். அப்பாட்டு இருந்து அம்மாட்டு இருந்து குழந்தைகள் மேல அங்க வரணும். அந்த பிரமாணம் வந்துட்டு கூட அது அன்பின் பிரமாணம் தான். அந்த அன்பின் பிரமாணமா இருந்துட்டாலும் கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த ரெண்டையுமே யார் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும்னா சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் தான் அங்க கொடுக்க வேண்டியதா வந்து அங்க இருக்கும். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது அல்லது அந்த பிரமாணத்தை மீறும் பட்சத்துல அந்த பிள்ளைகளுக்கு சில கண்டிப்பு சில தண்டனைகள் தருவது, இந்த விஷயத்துல பெற்றோர்கள் கூட போதுமான அனுபவம் மற்றவர்களாக இருப்பதை உணர்ந்து, ஏன்னா நாமளே ஏற்கனவே பலவீனத்தில் தான் இருக்கும், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. அப்போ இவங்க இந்த விஷயத்துல பிரதர் சொல்லும் போது என்ன சொன்னா, அக்கார்டிங் டு தேர் ரியலைஸ்டு வீக்னஸ், அவங்க தங்களுடைய பலவீனத்தை அவங்க நல்லா உணர்ந்துட்டு இந்த விஷயத்துல அவங்க பிதாவுக்கிட்ட ஒரு வழிநடத்தல் கேட்கணும். எதுக்குன்னா நம்முடைய இருதயங்கள்ல மாத்திர தேவனை நாம மகிமைப்படுத்தாமல் நம்முடைய அந்த பூமிக்குரிய சிறு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி வழி நடத்துறதுக்கு நமக்கு இந்த விஷயத்துல தேவன் கிட்ட அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாமோ அங்க கேட்கணுங்கிறது அங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சிச்சை ரொம்ப முக்கியம், அதாவது பெரும்பு ரொம்ப முக்கியம், ஆனா அந்த பெரும்பு கூட அன்பா கையால் போடணும். அதே சமயத்துல பெரும்ப தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, பெரும்பு முக்கியம் பட் அன்பா ஹேண்டில் பண்ணும் பெரும்பு வச்சுட்டு. சோ அது எதற்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல அந்த ஒழுங்குமுறை கொண்டு வரக்கு. ஏன் அப்படின்னா பிதாவே வந்துட்டு ஒழுங்கிற்கு தேவனா இருக்கிறார். சோ அப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த ஒழுங்குன்னு சொல்லும்போது அந்த ஒழுங்கு கூட கிளியரா இருக்கணும். அது வந்துட்டு சுதந்திரமும் இருக்கும் கட்டுப்பாடும் அங்க இருக்கும், சரிங்களா? அன்பின் பிரமாணத்தினால அந்த ஒழுங்கு கொண்டு வரணும். அது கூட த்ரூ ப்ராப்பர் சேனல்ல அங்க வரணும். நம்ம அங்க பார்க்கிறோம் அந்த விஷயத்துல தண்டனையோ ஆசீர்வாதமோ பெற்றவர்கள் தான் அவங்க அதை வந்து பகிர்ந்து கொடுக்கணும். அந்த விஷயத்துல அவங்க தேவன்கிட்ட என்ன பண்ணணும், ரொம்ப ஞானம் கேட்கணும், ரொம்ப வழிநடத்தல் கேட்கணும். ஏன்னா இது குழந்தைகள், ரொம்ப அருமையா சொல்லுவோம் களிமண் மாதிரி, எந்த ஷேப் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப் வரும். சோ அப்ப அந்த ஷேப் கொடுக்கறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கையில வச்சுட்டு சும்மா பிணைஞ்சிட்டு இருக்க கூடாது. அது அந்த தெய்வீக ஞானத்துல அவங்க செய்யணும், அந்த பக்குவத்துல செய்யணும். சோ அது தேவன் கிட்ட அவங்க அந்த விஷயம் வந்து அங்க கேட்கும். அப்ப பிரதர் சொல்லும் போது ஒரு வேலை பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம்னா எது கொடுக்கலாம் அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள் சொல்றேன். உங்களுக்கு தேவன் டெம்போரலா பூமிக்குரிய விஷயத்துல எந்தெந்த விஷயத்த எந்தெந்த அளவு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ அதற்கு அந்த வரையறைக்கு உட்பட்டவாறு உங்கள் குழந்தைகளை நீங்க என்கரேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், சில ஆசீர்வாதங்கள். அவங்க கீழ்ப்படியும் போது அவங்க உங்களுக்கு பிரியமா நடந்து கொள்ளும் போது நீங்க வந்துட்டு அங்க செய்யலாம். அது கூட தேவனுடைய வழிநடத்தலுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும். ஏதோ குழந்தைக்கு செய்யணுமே சொல்லிட்டு, அதான் ஐயன் அப்படி சொல்றாரு, குழந்தைக்கு செய்யணுமே சொல்லிட்டு நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி தேவனுடைய வழிநடத்தல் காண்பிக்கிறதுக்கு மிஞ்சி நாம கூட நம்ம குழந்தைக்கு அங்க செய்யக்கூடாது. சோ அதுல கூட ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம அங்க பாக்குறோம். The rewards for their children should be in provision of such comforts and blessings as circumstances under control of recognized providence may permit. தேவனுடைய வழிநடத்துதல் அனுமதிக்கிற பிரகாரம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க தாராளமா அங்க தரலாம் என்பது இதனுடைய அர்த்தம். அதே சமயத்துல தண்டனைகள் எப்படி இருக்கு, இந்த விஷயம் பிரதர் ரொம்ப டைம் எடுக்கல. குழந்தைகளை ஒரு வேளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா எந்த அளவு தண்டிக்கலாம், எந்த விதத்துல தண்டிக்கணும், தண்டிக்கிற விஷயத்துல நாம நம்முடைய இருதயத்துல வைக்க வேண்டிய காரியம் வந்துட்டு அங்க என்ன. அப்ப சொல்லும் போது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, எந்த அளவுக்குன்னா அந்த குழந்தையின் இடத்துல எந்த அளவுக்கு துணிகரம் காணப்பட்டிருக்குதோ அதுக்கு ஈக்குவலா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், தண்டனை கொடுக்கலாம். எந்த அளவுக்குன்னா எந்த அளவுக்கு துணிகரம் இருக்குதோ, மனம் வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தை தப்பு செய்யுதோ அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா ஒரு விஷயம் அண்டர்லைன் பண்ணும் என்னன்னா, நம்முடைய குழந்தைகளை நாம ஒரு வேலை கண்டிக்கும் போது நீதியின் அடிப்படையில கண்டிக்க வேண்டாம் சொல்றோம். நீதியின் அடிப்படையில கண்டிக்க வேண்டாம். ஏன்னா நீதியின் அடிப்படையில கண்டிக்க வேண்டாம்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் செஞ்ச தப்புக்கு நியாயமா இதுதான் கொடுக்கணும், இதுதான் நீதி, சரிங்களா? அந்த மாதிரி நீதியின் அடிப்படையில என்ன பண்ண வேண்டாம், குழந்தைகளை ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா சிலர் அது நல்லா பார்ப்போம், குழந்தை ஒரு தப்பு செஞ்சிச்சுன்னா மைண்ட்ல முடிவு பண்ணிடுவாங்க, இது பண்ணணும் இந்த குறும்புக்கு இவ்வளவு அடி அடிச்சாவதுன்னு முடிவு பண்ணிட்டு கை புடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா குழந்தை முகத்தையே பார்க்க மாட்டாங்க. இவங்க மைண்ட்ல டிசைட் பண்ணது அவ்வளோ முத்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் வீடு வாங்கிறது குழந்தை சரிங்களா. அதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு ஒரு நீதியின் அடிப்படையில தண்டிக்க வேண்டாம். ஏன்னா நாமளே முதல்ல நீதியின் அடிப்படையில தண்டிக்கப்படல, அதுதான் முக்கியமான பாயிண்ட் அங்க சொல்றாரு. தேவன் மாத்திரம் நீங்க செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு அப்படின்னா நம்ம அவ்வளவுதான் பசுமம் ஆயிடுப்போம் சரிங்களா. அப்போ நாமளே கிருபையின் அடிப்படையில பாதுகாக்கப்பட்டு இருக்கும் போது அப்போ நாம் வந்துட்டு மற்றவர்களை கூட எந்த அதிகம் எந்த பார்வையில் தான் பார்க்கணும், கிருபையின் அடிப்படையில பாரு. மற்றவர்களும் மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமா நம்முடைய சொந்த குழந்தைகளை அந்த கிருபையில பார்க்கணும். ஏன்னா அவங்க ஒருவேளை பலவீனத்துல தப்பு செஞ்சா உண்மையிலே அந்த பலவீனத்தினுடைய வேர் எங்க இருக்குது பாக்குறோம், அது கூட காரணம் நாம தான் வரும். சோ அப்போ அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய அந்த தோரணை பிரதர் அழகாக அங்க சொல்றாரு என்னன்னா, நாட் பை ஜஸ்டிஸ் நீங்க தண்டிக்க வேணாம், நீதியின் அடிப்படையில் நீங்க தண்டிக்க வேணாம், கிருபையின் அளவுல நீங்க அங்க தண்டிக்க எப்படி தண்டிக்கலாம் அது ரொம்ப அருமையா. அது நீங்க எல்லாம் படிங்க வீட்டுல போய், சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா படிங்க. அருமையா சொல்றாரு எப்படி குழந்தைய தண்டிக்கலாம் பாருங்க. அந்த வாசகம் வாசிக்கிறேன். Love may sometimes punish by the refusal of a kiss. என்ன நம்ம சொல்லிட்டீங்களா, குழந்தை எப்படித்தான் தண்டிக்கணும், அன்பு வச்சு தண்டிக்கணும். கை வந்து அன்பு கையாமா, ஆனா கையில பெரம்பு இருக்குமாமா, அந்த அன்பு வந்து பெரம்ப ஹேண்டில் பண்ணுமாமா, அந்த பெரம்பு குழந்தை என்ன பண்ணுமாமா, அன்புக்குள்ள வழி நடத்துமா. பயங்கர ஃபார்முலா எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்படி நீங்க அன்பா உங்க குழந்தைய கண்டிக்கும் போதே உங்க அன்பின் நிமித்தம் சில கண்டிஷன்ஸ் சில தண்டனை நீங்க கொடுப்பீங்க. அந்த தண்டனை என்னவா இருக்கலாம் அப்படின்னா அழகா சொல்றாரு, லவ் மே சம்டைம் சில சமயங்கள் அன்பானது மே பனிஷ் பை தி ரெஃப்யூசல் ஆஃப் அ கிஸ். உங்க குழந்தைக்கு ஒரு முத்தம் எப்பயுமே கொடுப்பீங்க, ஆனா சில சமயங்களை கண்டிக்கிறதுக்காக அந்த அன்பு என்ன பண்ணலாம், அந்த முத்தத்தை மறுக்கலாம். நோ அப்பா உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன், உன்னை கொஞ்ச மாட்டேன். பாருங்க அது அந்த 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 லெவல் சொல்றாரு பாருங்க. ஒரு குழந்தைகிட்ட டீல் பண்ண வேண்டிய ஒரு விதம் எல்லாமே நம்ம செஞ்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம் நாம. பட் ஆனா அந்த பாயிண்ட் அங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அந்த குழந்தை நம்ம கிட்ட நியாயமா எதிர்பார்க்க ஒரு நியாயமா ரெகுலரா கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் ஜஸ்ட் கோல்ட் பேக் ஜஸ்ட் அப்படி இல்ல நான் கொடுக்குமா, நீ இந்த மாதிரி பேசிட்ட இந்த மாதிரி செஞ்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, ஆஸ் இட் மே சம்டைம்ஸ் ரிவார்ட் பை கிவிங் எ கிஸ். அதே சமயத்துல அன்பு சில சமயங்கள் என்ன மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்கலாம்னா ஒரு முத்தம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல கூட அங்க கொடுக்கலாம். சோ அன்பு பனிஷ் பண்ணா எப்படி இருக்கும், அன்பு ரிவார்ட் பண்ணா எப்படி இருக்கும், அன்பு தண்டிச்சா எப்படி இருக்கும், அன்பு வந்துட்டு ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் தான் ஒரு கிஸ் கொடுக்கிறார், ஒரு ஒரு முத்தம் பத்திட்டு அவர் அங்க சொல்றார். அதே சமயத்துல சில சமயங்கள் என்ன பண்ணும்னா, அன்பு தப்பு செஞ்ச குழந்தைகளை தப்பு செய்யாத குழந்தைகள் கிட்ட சேர விடாம கூட செய்யும், செய்யலாம். இது நம்ம இதான் நமக்கு இது செஞ்சிட்டார் இல்லைங்களா. முதல்ல அப்போ ஆறாம் ஏவாள் தப்பு செஞ்சவனே என்ன பண்ணிட்டார், நீங்க ஏதேனுக்குள்ள இருக்காதீங்க, ஜஸ்ட் நீங்க செப்பரேட் ஆயிருங்க, நீங்க பிரிஞ்சிருங்க, செப்பரேட் ஆயிருங்க, நீங்க இடத்துக்கு இருக்க வேணாம். அதே கண்டிஷன் என்னன்னா, அந்த ஆர்டர் அந்த அன்பு கீழ்படிதல் இருக்கிற இடத்துல இருந்துட்டு அந்த கீழ்படியாம இருக்கிறவங்க கொஞ்சம் பிரிச்சு கூட வைக்கலாம். சோ அது கூட அங்க அவரு சொல்றது பாக்குற. அதே மாதிரி சொல்றாரு இன்னொரு எக்ஸாம்பிள், தி லா ஆஃப் லவ் மே சம்டைம்ஸ் ஈவன் எக்ஸசைஸ் தி ராட் ஆஃப் டிசிப்ளின் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டினைங் சப்பர் ஆர் ஆஃப் கிவிங் மியர்லி தி நெசசிட்டிஸ் பிரெட் அண்ட் வாட்டர். சில சமயங்கள் அன்பு எப்படி கூட தந்திக்கலாம் குழந்தைகள் அப்படின்னா, நைட் கொடுக்க வேண்டிய டின்னர் கட்டு இல்ல, ஒருவேளை டின்னர் கொடுத்துட்டா அப்போ ஒன்லி ஒரே ஒரு இட்லி தான், சட்னி கிடையாது, சக்கரை கிடையாது, டீ கிடையாது, பால் கிடையாது, எதுவும் கிடையாது. பட் அந்த அங்க ஒரு நம்ம கோபம் காமிக்கிறோம், பட் ரொம்ப அன்பான மெத்தட் இல்ல. அந்த குழந்தை கண்டிப்பா ஃபீல் பண்ணும் சம்திங் கட் ஆகுது என்னமோ எனக்கு அப்பா அம்மா சொல்றாங்க. சோ இதைத்தான் அந்த அன்பு பனிஷ் பண்ணா அங்க எப்படி இருக்கும். சில சமயங்கள்ல வேற மாதிரி கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, ஆர் மே சம்டைம் சில சமயத்துல வீல் த லிட்ரல் ராட் ஆஃப் செசிட்மென்ட் டு என்போர்ஸ் ஒபீடியன்ஸ். சில சமயங்கள சொல்லர்த்தமான குச்சியே எடுக்கணும், அது கூட அவசியம். எதுக்குன்னா கீழ்ப்படிதல் கொண்டு வந்து மற்ற குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், தப்பு செஞ்ச குழந்தைகளையும் சீர்பொருந்த பண்ணுவதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். சோ இந்த வகையில அவர் பேசும் போது பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், தண்டனைகள் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கணும், புது சிருஷ்டிகள் அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட சொல்ல போது சொல்ற இந்த விஷயத்துல நம்ம சொல்லும் போது, ஒரு புது சிருஷ்டிக்கு அவங்க கெட்ட வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அவங்க ஓங்கி அறையக்கூடாது அப்படின்னு எல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அப்படி சொல்றேன். ஆமா கண்டிப்பா புது சிருஷ்டிகள் இன்னைக்கு நாம அன்பின் பிரமாணத்துல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஆளுகை செய்யறோம். இப்ப நம்முடைய சொந்த குழந்தைகள் நம்முடைய ரத்தத்தின் ரத்தங்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்துல ஒரு புது சிருஷ்டிக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் சொல்றேன். இட் இஸ் scarcely necessary to admonish the new creation that they should not use angry or harsh words to their children. Kandipa kulandigal kitta adu mari seiya vendam namakku sollurke anga avasiyam illa. Madumaraga ungalaoda pechi அது எவ்வித எந்த மாதிரியான குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தையானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, கிருபை பொருந்தினதாக அன்பை பிரதிபலிக்க கூடியதாக அங்க இருக்கட்டும். அது வந்துட்டு உங்க குழந்தைய அங்க சீர்பொருந்த பண்ணும். அதே சமயத்துல இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட், கைகள் வச்சுட்டு நல்லா அடிக்கிறது குழந்தைங்களை, அது கூட ரொம்ப ரொம்ப ராங் தான் அங்க சொல்றாரு. அது ஏன்னா கண்டிப்பா அது குழந்தைக்கு சரீரப்பகமா சில தீமை கூட செஞ்சிடும். ஓங்கி ஒரு அரவட்டம்னா போச்சு, இங்க ட்ரம் ரொம்ப சாஃப்ட் ட்ரம் போயிடும் இல்லைங்களா, காதல் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் சிலர் அது உடனே குச்சி எடுத்து காலில் வேணா வணக்கம் வணக்கம்னு நினைக்கிடுவாங்க. அது கூட வேணாம், அதான் பிரதர் சொல்றாரு. சிவியரஸ்ட் பனிஷ்மெண்ட்ஸ் வந்துட்டு அங்க வேண்டாம். ஏன்னா அந்த ஒருவேளை அப்படி பண்ணும் போது காதில் அடிச்சா தானே காது போயிடும், காலில் அடிச்சா பிரச்சனை இல்லையா, காலில் எவ்வளவு வேணா அடிச்சோம்னா காலில் ஒன்றும் பிரச்சனை வராது, ஜஸ்ட் வலி தான் இருக்கும். பட் அந்த எஃபெக்ட் எங்க போகும்னா இருதயத்துல போய் ஃபார்ம் ஆகும். பெற்றவங்களை குழந்தை வந்துட்டு அன்பான பார்வை பாக்குறதுக்கு பதிலா அங்க பயத்துல பாத்துச்சுன்னா பிரதர் சொல்றாரு, குடும்பத்துல அன்பு தான் பேஸ்மெண்ட், ஆனா அந்த அந்த அன்பு பேஸ்மெண்டே போயிட்டு அங்க பயம் வந்துச்சுன்னா அது அந்த நியூ கிரியேச்சருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம். சோ குழந்தைகள் அந்த மாதிரி எண்ணங்கள் கொள்ளும்படி அவங்க ஹேண்டில் பண்ணவே கூடாது. சோ அது ரொம்ப முக்கியம். சரீரத்திலையும் அவங்க காயப்பட்டு கூடாது, இருதயத்துக்குள்ளேயும் அந்த குழந்தைகளை அங்க காயப்பட்டு கூடாது. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு நமக்கு தெரியும், குழந்தைங்க போது ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட், நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அவங்க. சோ அது நமக்கு நல்லா தெரியும். அதிகமா நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் அங்க இல்ல. அதே சமயத்துல சில விஷயங்கள் சொல்றாரு, தி பேரண்ட் ஓஸ் இட் டு ஹிம்செல். ஒருவேளை அப்படி அந்த ஒரு பெற்றோர் அந்த மாதிரி பண்ணுனா, அவர் ஒரு புது சிஷ்யனா, அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும், அவர் கெட்ட வார்த்தை பயன்படுத்தினாவோ அடி ஓவரா கொடுத்தாவோ அவருடைய இருதயத்தின் நிலை தேவனுக்கு முன்பாக நல்லா இல்லைங்கிறதுக்கு அது வந்து அடையாளம். சோ கரெக்ஷன் போறது குழந்தைகளுக்கு தான், பட் அதுல வெளிப்படுது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற குற்றங்கள். சோ அந்த லிமிட் கிராஸ் பண்ணும் போது, அந்த புது சிஷ்டிகளுடைய அந்த வழிமுறைகளை கிராஸ் பண்ணும் போது அங்க வெளிப்படுது அந்த பெற்றோர்கள் தேவனுடைய சமூகத்துல அவங்க தங்கள் இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க, அந்த இருதயத்தினுடைய நிலை, பெற்றோர்களுடைய இருதயத்தின் நிலை எப்படி இருக்குதுங்கிறது கூட அது அங்க வெளிப்படுத்து. ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. மாறாக அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகள் கிட்ட he owes it to himself also that the child shall fully understand the situation. சோ இந்த மாதிரி குழந்தைய டீல் பண்றதை விட்டுட்டு பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தை அந்த சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த குழந்தை வந்து நல்லா புரிஞ்சுக்க என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுல கீழ்ப்படிதல், அந்த சமாதானம், அந்த அமைதி, இதெல்லாம் குடும்பத்துல எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற விஷயத்த குழந்தை உணர செய்யணும் சரிங்களா. அது மாத்திரமல்ல, அப்பா அடிக்கிறாரு அம்மா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அது தன் மேல இருக்கிற வெறுப்புல இல்ல, அவங்க தன்னுடைய நல்லதுக்காகத்தான் செய்யறாங்கிற அந்த பாயிண்ட் அந்த குழந்தை என்ன ஆகணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். ரெண்டும் செய்யணும், பனிஷ்மெண்ட் இருக்கணும், பிளெஸிங்ஸ் இருக்கணும். உடனே அந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு லிட்டில் ஒரு ஒரு இதுக்குள்ள இருக்கணும், ஒரு லிமிட்குள்ள இருக்கணும். ஆனா அது செய்யும்போது ரொம்ப ஞானம், வெறும் பனிஷ்மெண்ட் கொடுத்தோங்கிறது இல்ல, அந்த சூழ்நிலை இந்த குழந்தைய உணர வைக்கணும். நீ என்ன தப்பு செஞ்சிட்டமா, நீ தப்பு செஞ்சிட்டா அந்த சூழ்நிலை என்ன, அப்ப வீட்டுல ஏன் அந்த தப்பு, ஏன் தப்பு, அந்த தப்பு இருந்தா வீட்டுல எப்படி இருக்கும் சூழ்நிலை, அது ஏன் நீ செய்யக்கூடாது, அப்ப நான் உன்னை தண்டிச்சா உண்மையிலே அப்பாவுக்கு மேல கோபம் இல்ல, நீ செஞ்ச விஷயம்தான். சோ இதெல்லாம் அந்த குழந்தையவே உணர செய்யறதுக்கு அங்க வந்துட்டு பெற்றோர்கள் வந்து அங்க முயற்சி செய்யணும். இது குழந்தைகளை தண்டிக்கிறதுல பெற்றோர்களுடைய கடமை. அதே மாதிரி அப்போ பெற்றோர்களே புரிஞ்சுக்காத சில விஷயத்த பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்கறது கூட தப்பு, அது கூட சொல்றாங்க. சில பெற்றோர்கள் கிட்டே இருக்காரு, பட் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குழந்தைகிட்ட கேட்டுங்க, அப்புறம் குழந்தை கொஞ்சம் சூடாயிட்டு கேட்டுடும், முதல்ல நீ சரியா அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அப்போ இது வந்துட்டு அந்த பெற்றோர்கள் கூட அங்க பார்க்கணும். சோ இந்த விஷயத்துல பிரதர் அசல் ரொம்ப போன கிளாஸ்லயும் பார்த்தோம், அதுக்கு முந்தின கிளாஸ்லயும் பார்த்தோம் சில விஷயங்கள். இப்போ சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அதே கடமைகள் உலக ஜனங்களுக்கும் இருக்குது, புது சிருஷ்டியும் செய்யணும். ஆனா அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் தேவன் புது சிருஷ்டிக்கு தான் ஒரு விசேஷத்த நிலையை கொடுத்திருக்கிறார். இப்ப போன கல கிளாஸ்ல ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த பெற்றவர்கள் அந்த குழந்தைய பத்தி சிந்திக்கணும். பாருங்க, இந்த விஷயத்த உலக ஜனங்கள் சிந்திச்சாலும் அதை செயல்படுத்திருக்க அவங்களுக்கு அந்த ரைட் ட்ரூத் இல்ல மைண்ட்ல. சோ அவங்களுக்கும் கடமை தான் அது, பட் அவங்க நினைச்சா கூட செய்ய முடியாது. ஆனா செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான நிலைமை யாருக்கு தான் இருக்கு, புது சிருஷ்டிக்கு தான். சோ இந்த விஷயத்துக்கு அப்படித்தான் சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்களை குழந்தைகள் உணர செய்யணும். இது பெற்றோர்களுக்கான கடமை. ஆனா இது ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு பெற்றோர் முயற்சி செஞ்சா அவரால் அது செய்ய முடியாது. ஏன்னா முதல்ல இவரே தேவன் கூட இசையில் இருந்தோம். சோ பரலோகத்தில் இருக்கிற பிரமாணம் எல்லாம் என்ன இவருக்கு தெரியாது. பரலோகத்துல தேவன் எவ்விதமான ஒழுங்கு எதிர்பார்க்கிறார், எவ்விதமான சமாதானம் எதிர்பார்க்கிறார், பரலோகத்திலையும் சரி, அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் சரி, பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலையும் சரி. பிதா எதிர்பார்க்கிற விஷயம் உலகத்தின் மனுஷங்களுக்கே அங்க தெரியாது. அவங்க தெரியாது இருக்கப்போ அதை போய் குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா? ஆனா ஏதோ கரெக்ட் பண்ணலாம். பாருங்க, அது உலகத்தின் மனுஷங்க இந்த விஷயத்துல நினைச்சா கூட அதை அவங்களால நிறைவேற்ற முடியாது. ஆனா இந்த விஷயத்துல ஒரு புத்து சிருஷ்டி நினைச்சிட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை அங்க இருக்குது. சோ குழந்தைகளை எப்படி பிரதர் இதெல்லாம் உணர்த்தி வைக்கிறது? அது செஞ்ச தப்பு, அந்த தப்புனுடைய விளைவு குடும்பத்துல டிஸ்டர்ப் ஆகும். அப்ப அப்பாவுக்கு உண்மையிலேயே உன் மேல கோபம் இல்ல, நீ செஞ்ச விஷயம் தப்பு, அது செய்யக்கூடாது நீ. இதெல்லாம் எப்படி குழந்தைகிட்ட போய் உணர வைக்க முடியும்னா, எஸ் அந்த அதை குழந்தைகிட்ட உணர வைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு புது சிருஷ்டிகள் பெற்றோர்களுக்கு இருக்குது. அங்கதான் பிரதர் சொல்றாரு என்ன பண்ணலாம்னா. இவங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் குழந்தைகள் கிட்ட நீங்க எப்படி செய்யணும், அது குழந்தைகள் கிட்ட எப்படி இந்த ஹெவன்லி பிரின்சிபல்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட? சொல்றாரு என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு வேலை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, யூ ஷுட் ரீட் டு தயர் சில்ட்ரன், யுவர் சில்ட்ரன். நீங்க உங்க குழந்தைகளுக்கு வாசிச்சு காமிங்க. வாசிச்சு காமிங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வாசிச்சு காமிங்க, வேற எதுவும் இல்லை. வாசிச்சு காமிங்கன்னா பிளைண்டா பண்ணணும், அவ்வளவுதான். வாசிச்சு காமிங்க உங்க குழந்தைகளுக்கு என்னது? ஃப்ரம் தி வேர்டு, தேவனுடைய வசனத்திலிருந்து, த டிவைன் சாங்ஷன் ஆஃப் பேரண்டல் அத்தாரிட்டி. முதல்ல குழந்தைகளுக்கு வசனத்திலிருந்து எடுத்து காமிங்க. பார், அப்பா நினைச்சா ஒண்ணு அடிக்கலாம், அப்பா நினைச்சா ஒன்ன ஆசீர்வதிக்கலாம், அம்மா நினைச்சா இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம தேவன் சொல்லி இருக்கிறார். அத வசனத்துல காமிச்சுன்னு குழந்தை என்ன பண்ணும்? அப்பா தான் திருடுத்தனமா வச்சு வந்து காமிச்சார் சொல்லவே பத்தல. பைபிள் தான் பயந்து இருக்கும். அது ஏன்னா அது வந்துட்டு தேவனுடைய குவாலிட்டி சாயில். குழந்தைகளுக்குள்ளே கூட அந்த தேவன் தெய்வீக விஷயம் எல்லாமே அந்த ஜீன்ல நமக்கு எல்லாம் வரும். கண்டிப்பா நம்ம சொல்லிட்டோம். இது எப்படி சாப்டர் போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் செஞ்சு முடிச்சிட்டு செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், குழந்தைகளுக்கு என்ன அப்படியே ஜீன்லயே அந்த ஒரு பிளஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க பூமிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வேலை வராம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம இது சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த தேவன் பற்றின பயம் பக்தி எல்லாம் அவங்க ஜீன்ல இருக்கும். ஒன்லி திங் நம்ம என்ன பண்ணோம்னா, அதை அவங்க உள்ளுக்குல இருந்து வெளியே கொண்டு வரும். அது வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் தான் அங்க குழந்தைகளுக்கு கொண்டு வரதாக அங்க பிரதர் சொல்றாரு. அப்ப என்ன, நீங்க உங்க வசனத்துல போய் சொல்லுங்க, பெற்றோர்களுக்கு குழந்தைக்கு மேல எவ்வளவு அதிகாரம் இருக்குது, அவங்க என்னென்ன செய்யலாம், அது தேவன் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறார். இதெல்லாம் போயிட்டு ரொம்ப தியரி கிளாஸா எடுக்கக்கூடாது குழந்தைக்கு. அது கூட ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு எப்படி பேசணுமோ அப்படி போய் அந்த தன்மையா அதை விஷயத்த சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, த டிவைன் ரெக்காயர்மெண்ட் தட் அ பேரண்ட் ஷால் ட்ரெயின் அப் அ சைல்ட் இன் த வே ஹி ஷுட் கோ. அது மாத்திரம் இல்ல சாமி, நாங்க உங்களை அப்படித்தான் வளர்க்கணும்னு தேவன் என்ன பண்ணிடுக்கிறாரு, நான் இது செஞ்சே ஆகணும் என்னுடைய நிலை கூட நீ புரிஞ்சுக்கோ. பாருங்க, அதா அப்படித்தான் பெற்றோர்களும் செய்யணும். அதிகாரம் இருக்குது, அது மாத்திரம் இல்ல, அது கண்டிப்பா செய்யணும்னு கூட தேவன் சொல்றாரு. அப்ப நான் செய்யணுமா வேண்டாமா கேட்டீங்கன்னா அது வேணும் சொல்லுவோம். பாவமா, ஆமா அப்ப என்னையெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வளர்த்துதான் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப குழந்தைக்கு அந்த ஒரு ஒரு சீரியஸ்னஸ் அங்க வசனத்தின் மூலம் அங்க கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த அடிஷனலி சொல்றாரு பாருங்க, அது மாத்திரம் இல்ல, ஹி ஷுட் பாயிண்ட் அவுட் தி நெசசிட்டி ஃபார் திஸ். ஏன் அப்பா தேவன் வந்துட்டு அப்பா அம்மாவை உங்க மேல வச்சிருக்காரு, அப்பா அம்மா ஏன் வந்து உங்களை வந்துட்டு இந்த மாதிரி வழி நடத்தணுங்கிற அந்த காரணத்துக்கு கூட நீங்க சொல்லுங்க. என்னன்னா, பிகாஸ் வி ஆல் ஆர் ஃபாலன் அண்ட் அனேபிள் டு கம் அப் டு தி டிவைன் ஸ்டாண்ட். நம்ம எல்லாமே என்ன எடுக்கிறோம், அப்ப சின்ன குழந்தையிலே எங்கிருந்து எடுக்கணும், ஆதாம் இந்து போனதுல இருந்து எடுக்கணும். அப்பப்ப அந்த கதை சொல்லணும், ஏதேன் கதை போயிட்டு அவர் தான் பெரியவர் விழுந்துட்டார், நம்ம எல்லாம் போயிருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய சாயலுக்கு இல்ல, ஆனா சாயலுக்கு வரணும். அந்த விஷயத்துல உங்க மேல எங்களுக்கு தேவன் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறார், நாங்க இப்படித்தான் செய்யணும். சோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ரீட் இட் ஃப்ரம் தி வேர்ட், தேவனுடைய வசனங்கள்ல இருந்துட்டு குழந்தைக்கு எங்களுக்கு நீ எடுத்து எடுத்து காமிங்க, நீங்க படிச்சு காமிங்க. தட் ஆல் தீஸ் மீன்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் ஆர் நெசசரி ஆஸ் ஹெல்ப்ஸ் டு, அதாவது அப்போ இந்த தீமை அதனுடைய குணலட்சணங்களை நம்ம நமக்குள்ள இருந்து எடுத்து போடுறதுக்கு இதெல்லாம் தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இது குழந்தைகளுக்கு நீங்க வசனத்தை படிச்சு காமிங்க. இப்படி சொன்னா டக்குன்னு என்ன ரெஸ்பான்ஸ் வருமோ அந்த ரெஸ்பான்ஸ பிரதர் எழுதுறாரு. ஆனா அநேகர் சொல்லிடுவாங்க, குழந்தைகள்லாம் இதை புரிஞ்சுக்குமா, இன்ட்ரெஸ்டா காது கொடுத்து கேட்குமா அப்படின்னா அவர் சொல்றாரு ரொம்ப சீரியஸ் மிஸ்டேக் சொல்றாரு. It is a great mistake to suppose that children's mind do not appreciate these principles. ஒரு வேளை யாராவது இந்த கொள்கைகள் இந்த நல்ல விஷயங்கள குழந்தையினுடைய மனசு ஏற்றுக்காது விரும்பாதுன்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் மிஸ்டேக் ஒரு வேளை இதெல்லாம் போய் குழந்தை கவனிக்குமா குழந்தைகள் இதெல்லாம் கூட காது கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய மிஸ்டேக்கு டு நாட் அப்ரிஷியட் அது சரியான விஷயத்துக்கும் தப்பான விஷயத்துக்கும் நீதிக்கும் அநியாயத்துக்கும் அநீதிக்கும் வித்தியாசம்னு அதை தெரிஞ்சுக்காது நினைச்சீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றார் இன்னைக்கு நீங்க எல்லாம் பெற்றோர்களா இருக்கிறீங்க தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தை பருவத்துல இந்த நீதி அநீதி நல்லது கெட்டது இதை பத்தி குழந்தையா நாம் இருந்தப்போ நாம் குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு சின்ன வயசுலயே நாம் அதெல்லாம் உணர்ந்துட்டோம் நீங்க யோசிப்பாரு அப்ப தெரியும் உங்க குழந்தையினுடைய நிலைமை கரெக்ட் நாம ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது என்ன பண்ணிருக்கிறோம் நல்லது கெட்டது பத்தி நாம கூட ஒரு 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 நியாயம் நியாயம் தீர்க்கிற விஷயம் வச்சுருந்தோம் உண்மையிலே அம்மா அப்பா நம்மளை திட்டிருந்தாலும் கண்டிச்சிருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்குன்னு சொன்னப்போ அது குழந்தையா இருந்த நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதை அங்கீகரிச்சிருக்கிறோம் அப்பா நல்ல நம்மளுடைய நன்மை நன்மைக்கு தான் செய்யறா இருக்கிறது நாம சின்ன வயசுல இருக்கும் போது குழந்தையா இருக்கும்போது நாமளே அங்கீகரிச்சிருக்கோம் ஒருவேளை அதே அம்மா அப்பா வந்துட்டு நம்ம செய்யாத குற்றத்துக்கு நம்மளை அதிகமா அடிக்கும் போது செய்யாத குற்றத்துக்கு அடிக்கும் போதோ இல்லாட்டி அளவுக்கு அதிகமா அடிக்கும் போதோ அந்த வயசுல நாமளே என்ன சொல்லிருக்கோம் இந்த அம்மா அப்பா ரொம்ப ஓவர் நாம சொல்லிருக்கிறோம் இப்ப அந்த சின்ன வயசுலயே இன்னைக்கு பெற்றோரா இருக்கிற நீங்கள் எது சரி எது தப்பு எது ஏத்துக்கலாம் எது ஏத்துக்கூடாதுங்கிற விஷயத்த நிதானிக்கிற குணாதிசயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு சேம் உங்க குழந்தைகள் கிட்ட இருக்கும் சோ அப்ப இன்னைக்கு நாம நம்மளுடைய குழந்தை பருவத்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் அதனால ஒரு குழந்தையினுடைய சுபாவமே தெரியாம போயிடக்கூடாது போயிட்டு அப்ப இந்த மாதிரி ஒரு ஞானமான தேவனுடைய வழி நடத்தல சொல்லப்படுகிற அறிவுரைகளை உதாசீனப்படுத்துறது அங்க தவறா இருக்கும் அது மாத்திரமல்ல அது ரொம்ப பெரிய இழப்பாக கூட அங்க இப்போ குழந்தைகளுக்கு இதுதான் சரி இதுதான் தப்பு அது ஏன் சரி அது ஏன் தப்பு இந்த விஷயங்கள் சொல்றது ரொம்ப முக்கியம் இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றாருன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்துல நீங்க வெறும் எது சரி எது தப்புன்னு மாத்திரம் உங்க குழந்தைக்கு சொல்றது கிடையாது உங்களுடைய குழந்தையினுடைய கேரக்டர் நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதனுடைய குண லட்சணத்தை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த வார்த்தை கேரக்டர் பட் திஸ் கான்ஸ்டிடியூட் ஆல்சோ எ ட்ரைனிங் ஆஃப் தி சைல்டு இன் கேரக்டர் வென் இட் இஸ் மோஸ்ட் சசப்டபிள் டு பேரண்டல் இன்ஃபுளுயன்ஸ் பெற்றோர்களுக்கு ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலத்துல அந்த பெற்றோர்கள் அந்த நல்ல குண லட்சணங்களை குழந்தைகளுடைய இதயத்துல விதைக்கிறது மிக முக்கியமான வேலை அந்த வேலையை கூட நீங்க இதன் மூலம் நீங்க செய்யறீங்க நம்ம இங்கிலீஷ்ல அழகா பழமொழி எல்லாம் சொல்லுவோம் இஃப் மணி இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் இஃப் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல பழமொழி அதாவது பணம் போச்சுன்னா ஒண்ணும் போல ஹெல்த் போச்சுன்னா ஏதோ கொஞ்சம் போச்சு பட் குணலட்சணம் போச்சுன்னா எல்லாம் போச்சு இது வந்து உலகத்தான் சொல்றது சோ இந்த குணலட்சணம் உங்க குழந்தைகளுடைய இதயத்துல நீங்க வைக்கிறீங்க விதைக்கிறீங்க எப்போ அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லும் போதே அந்த ஒரு டெண்டன்சிக்குள்ள நம்ம வரும் சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த சமயத்துல தான் குழந்தைகளுடைய அந்த கேரக்டர் ஃபார்ம் ஆகுற வயசுல இருக்கும் தமிழ் பழமொழி அஞ்சுல விளையாடுறது ஐம்பதுல விளையறதே இல்லை சோ அந்த என்ன சொல்லலாம் நம்ம இள மனசுல அந்த இளைய வயசுல அவங்க மைண்ட் கூட நல்லா இருக்கும் அதைய புரிஞ்சுக்கொள்ற விஷயத்துல சோ அப்போ இந்த சந்தர்ப்பத்தை வந்து நீங்க வந்துட்டு மறந்துடவே கூடாது ஒருவேளை அப்படி மறந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டம் ஒன்னு பெற்றோர்களும் இழந்துருவீங்க உங்க குழந்தைகளை குழந்தைகளும் பெற்றோரை இருந்துரும் அப்ப அந்த குழந்தைகளை பெற்றோர் மறுபடியும் சீர்பொருந்த பண்ற விஷயத்துல அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்கும் அப்படிங்கிறாங்க சொல்ற அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி தரணும் நீதி அநீதி நல்லது கெட்டது நன்மை தீமை அது மாத்திரமல்ல வெளியரங்கமா வந்துட்டு அது மாத்திரம் போதாது அதாவது நீங்க ரொம்ப நீட்டா இருக்கணும் ரொம்ப அமைதியா இருக்கணும் ரொம்ப கீழ்படிதலா இருக்கணும் இது மாத்திரம் சொல்றது முக்கியம் இல்ல இது ரொம்ப முக்கியம் ஆனா இது மாத்திரம் முக்கியம் இல்ல இதோடு கூட இருதயம் தேவனுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய இந்த லெவலுக்கு பேசுறா இருப்பாரு தேவனுக்கு முன்னாடி நம்ம மனசுல நம்ம எந்த அளவுக்கு நினைக்கணும் நம்ம மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கூட குழந்தைக்கு நீங்க சொல்லணும் ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஆட்டிடியூடு குழந்தைகளுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு நீ இப்படி செய் அப்படி செய்யாத இப்படி செய்யாத அது மாத்திரம் தான் நீ இப்படி இரு அப்படி இருக்காத அது மாத்திரம் இல்ல இது எல்லாத்தையும் விட உங்க இருதயம் கூட எப்படி இருக்கணும், அதாவது தேவன் கிட்ட எவ்வளவு பயபக்தியா நீங்க இருக்கணும், எவ்வளவு தாழ்மை இருக்கணும், எவ்வளவு அன்பு இருக்கணும் உங்களுக்கு, நீங்க மத்தவங்ககிட்ட எவ்வளவு சிம்பிளா நீங்க நடந்துக்கணும், எவ்வளவு பொறுமையா இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அங்க குழந்தையினுடைய மனசுல வந்துட்டு நம்ம அங்க கொண்டு வருவது அங்க மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியம் தான் சொல்றது அங்க நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இந்த ஒருவேளை இந்த மாதிரி இல்லாம சுயநலம், அப்போ சாதாரண ஜென்ம சுபாவம், இதன் மூலம் கவனம் செலுத்தி வளர விடுற அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு இழப்பை அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திப்பாங்க. சோ அந்த குழந்தைகளை பயிற்றுவிக்கிறதுல இதெல்லாம் கவனம் வைக்கணும் பெற்றோர்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் குழந்தை பருவத்துல குழந்தைக்கு இருக்குது, அவங்க இருதயத்தை நல்ல மனநிலையில கொண்டு வரலாம் பெற்றோர்களுடைய அவங்க நடந்துக்கிற விதத்தின் மூலம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த ஒரு பெற்றோர்கள் தவற விடுறாங்களோ அவங்க அந்த குழந்தைக்கு ஒரு நல்லதை மாத்திரம் அவங்க சரியா விட செய்யாம விடுறது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அருமையா சொல்ற பதில் சொல்றாங்க பாருங்க, அதாவது பட் இஸ் அலோவிங் வீட்ஸ் டு க்ரோ இன் தி ஹார்ட் கார்டன் வேர் ஒன்லி தி கிரேசஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் ஷுட் க்ரோ. அதாவது ஆவியின் கனிகள் வளர வேண்டிய தோட்டமாகிய இருதயத்துல நீங்க என்ன கூட வளர அனுமதிச்சிருக்கீங்கன்னா, கலைகள் வீட்ஸ். நல்லது செய்யாம விட்டா, நல்லது மாத்திரம் செய்யாம விட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, நீங்க நல்லது செய்யாம விட்டீங்கன்னா என்ன கூட செய்ய அனுமதிச்சிட்டீங்க, கெட்டது செய்யறதுக்கு கூட அனுப்பிச்சிட்டீங்க. குழந்தையினுடைய இருதயம் என்ன சொல்றாரு பாருங்க, தி ஹார்ட்ஸ் ஆஃப் கார்டன், அது ஒரு 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 தோட்டம் மாதிரி, அதுல வந்துட்டு அந்த ஆவியின் கனிகள் தான் வரணும். ஆனா அதுக்கு பதிலாக நீங்க கலைகள் வாழ்வதற்கு நீங்க அங்க வாய்ப்பு கொடுத்துடுறீங்க. சோ அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை நிறைய பெற்றோர்கள் நம்ம உலகத்துல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அவங்களுடைய குழந்தைகள் வழி தவறி போய் துணிச்சல்காரங்களா, சுயநலக்காரங்களா, காட்டு மிராண்டித்தனமான குழந்தைகளை அவங்க வளர்ந்துடுறாங்க. சோ இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா, இந்த விஷயம் அங்க செய்யல. என்னன்னா, அந்த குழந்தை பருவத்துல அவங்களுக்கு இருக்கிற அந்த மாபெரும் வாய்ப்பை தவற விட்டுட்டான். நன்மை தீமை கூட சொல்லித்தரலாம், தேவனுக்கு முன்பாக அவங்களுடைய இருதயம் எந்த நிலைமையில இருக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு சொல்லித்தரலாம். சோ இதெல்லாம் அவங்க தவற விட்டனால்தான் இன்னைக்கு அவங்களுடைய குழந்தைகள் இந்த நிலைமைக்கு வந்து இனிமேல் நினைச்சா கூட மாற்றவே முடியாத நிலைமைக்கு அங்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, எல்லா பெற்றோர் என்ன சொல்றாருன்னா, எந்த பெற்றோர் இந்த விஷயத்தை செய்யலையோ நஷ்டம் குழந்தைக்கு மாத்திரம் இல்ல பெற்றோருக்கும் தான். ஏன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெற்றோரா இருந்து ஒருவேளை இந்த குழந்தைகளுக்கு நீங்க இப்படி நடந்துக்கணும், நம்ம தேவன் நீங்க அப்படி பேசினா தான் பிரியப்படுவார், அப்பதான் நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லைங்க, அப்படி இல்ல இப்படி இல்லங்கிறத குழந்தைக்கு நாம சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த பெற்றோருடைய மனசுல ஒரு எச்சரிப்பு சவுண்ட் இருக்கும். இத சொல்ற நாமோ நடக்கிறோமா இல்லையான்னு நம்ம பையனை என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப குழந்தை கண்டிப்பா அதே நம்ம கிட்ட முதல்ல என்ன பண்ணும், எதிர்பார்க்கும். சோ இப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்குங்கிற அந்த சவுண்ட் ஒரு ஒரு பெற்றோருடைய மனசுல இருக்கும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கான்சியஸ் என்ன சொல்லுவோம், பெற்றோர்களுடைய மனநிலை அவங்களுக்குன்னா, அப்ப நம்ம குழந்தைக்கு முன்னாடி நம்ம நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தும், நம்ம என்ன சொல்லிட்டோமோ அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியையா நம்ம அங்க காண்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் குழந்தைகளை இவங்க நல்ல வழியில பயிற்று விக்கிறதுனால, இவங்களை அறியாமல இவங்க கூட அந்த நல்ல வழியில ஒருவேளை சில பலவீனங்கள் இவங்களுக்கு இருந்துச்சா, அந்த குழந்தை நிமித்தம் இவங்க நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க உண்டாகும். எந்த லெவலுக்கு சொல்றாங்க தெரியுங்களா, அதை மாத்திரம் அவர் சொன்னார்னா, அண்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் பெர்ஃபெக்டிங் ஹிம் ஃபார் த கிங்டம். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, ராஜ்யத்துக்கே தகுதி உள்ளவங்களாக்கி இருக்கும் அந்த பெற்றோர் மாத்திரம் அப்படி ஒழுக்கமா செஞ்சிருந்தா. பிள்ளைகள் நினைச்சு பெற்றோர் தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, இவங்கள் முழுசும் மாறி ராஜ்யத்துக்கே தகுதியாகிற அளவுக்கு அவங்கள வழிநடத்தும். விஷயத்த தவற விட்ட பெற்றோர் குழந்தைகளுக்கு மாத்திரம் தீமை செய்யல, தங்களுக்கே கூட அங்க தீமை செஞ்சிருக்கிறது அங்க பாரு. இதுல நம்ம வீட்டுல போய் நீங்க படிங்க தயவு செஞ்சு, அப்போ ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் சகோதர சகோதரிகளை. ஏன்னா புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கை நம்ம நாளுக்கு நாள் பார்க்க போது ஒரு நேரோ வே அப்படிங்க நேரோ வே நல்லா தெரியும், ரொம்ப இடுக்கம் தான், ஒரு கோடுனா ஒரு கோடு தான் அந்த அதுக்குள்ளதான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. இன்னும் போக போக ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு இப்படித்தான் போகுது, இப்படி போகும், போக போக என்னாயிட்டு இருக்கு சின்னதாயிட்டு. சோ ஒரு ஒரு விஷயத்திலும் தேவனுடைய அந்த வழிநடத்தல் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அது நீங்க எல்லாம் தயவு செஞ்சு படிங்க வீட்டுல. அப்போ நெக்ஸ்ட் அவரு சொல்லும் போது, அப்போ உங்களுடைய வீடு கூட எப்படி எல்லாம் இருக்கணும் சொல்லும் போது, உங்களுடைய வீட்டினுடைய சுற்றுச்சூழல் கூட ரொம்ப அமைதியா இருக்கிறது நல்லது. அது மாத்திரமல்ல, தூசி அழுக்கு அதே சமயத்துல கசாமுசா என்றெல்லாம் இல்லாம அது கூட ரொம்ப அருமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டை பத்தி நினைச்சிச்சுன்னா அதுக்கு நல்ல நினைவுகள் அங்க வரும். நம்முடைய வீடுங்க போது ஒரு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் டப்புன்னு வரும். சோ அந்த அந்த குழந்தைக்கு அந்த வளர்ற சூழ்நிலை, அது பாக்குறவங்க கேக்குறவங்க எப்படி இருக்கோ அதுதான் மைண்ட்ல அங்க பிக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம், உலகத்துல எந்த குழந்தைக்குமே ஒரு முதல்ல 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ரோல் மாடல் அம்மா அப்பா, அப்புறம் ஒரு 18 வயசு வரைக்கும் ரோல் மாடல் வந்துட்டு டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை தன்னையுமே ஒரு ரோல் மாடலா பார்க்கும், இல்லாட்டி தனக்கு இஷ்டமானபடி ஒரு ரோல் மாடல் பார்க்கும். ரோல் மாடல் என்னன்னா ஒரு முன் உதாரணம். ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லுவோம், உலகத்துல இது சொல்றாங்க, ஒரு அருண் நல்ல கருத்து, ஒரு குழந்தைன்னா அது வளரும் போது முதல் 5 வருஷத்துக்கு அது யாரத்தான் பார்த்து கத்துக்கும் அப்படின்னா அம்மா அப்பா தான் பார்த்து கத்துக்கும். அதுக்கப்புறம் அது ஸ்கூல் போக ஆரம்பிக்கும். அப்போ அம்மா அப்பா இருந்த இடத்துல யார் வந்து நிப்பானா, அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு யாரு போ டீச்சிங் பண்றாங்களோ அந்த குழந்தை எங்க டீச்சர் மாதிரி இருக்கணும், எங்க மாஸ்டர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி. சோ அது பாக்குற விஷயத்தை தான் அதை ஏத்துக்கிட்டு அதன்படி தான் அந்த உலகத்தை அதை வியூ பண்ணும். சோ இது வந்துட்டு நாம பிளான் பண்ணாலும் பண்ணாட்டியும் இதுதான் அமையும். முதல் 5 வருஷம் நாம சொல்லாட்டியும் சொன்னாலும் சொல்லாட்டியும் குழந்தை யார்தான் பார்த்து கத்துக்கும், அம்மா அப்பா தான் பார்க்கும். அப்ப அந்த 5 வருஷத்துல அது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையின் போது அம்மா அப்பா வீடு ஒருவேளை அண்ணன் தம்பி நமக்கு தெரியுமே, நம்ம பேசுறதுதான் நம்ம குழந்தை திரும்பி பேசுது இல்லைங்களா, நம்ம வீட்டுல எப்படி இருக்குதோ அதே சூழ்நிலை தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ அதுதான் இந்த குழந்தையுடைய மைண்ட் அதனுடைய சைக்காலஜி பார்க்கும் போது இதெல்லாம் முக்கியம். ஒரு 18 வயசுக்கு மேல அதான் மேஜர் கொடுக்குறாங்க வயசெல்லாம், 18னா மேஜர். ஏன்னா அதுக்கு ஒரு சுயமா தெரிஞ்சிடும், சரி இப்ப நடந்ததெல்லாம் எதுக்கு போட்டோம், ஆனா இனிமேல் நான் இப்படி இருக்கணும், அதான் தீர்மானிக்கும் நான் இப்படித்தான் வரணும், அது தீர்மானிக்கிற வயசு 18 மேல. பட் அது வரைக்கும் பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ்னுடைய பங்கு மிக முக்கிய ஒரு பங்கு. சோ அப்போ அந்த வீடு சொல்லும் போது ரொம்ப நீட்டா இருக்கிறது ரொம்ப நன்மை. ஏன்னா புதோ சிஷ்யனுடைய வீடு எப்பயுமே எல்லா விஷயத்திலும் ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ அது வெளியே போயிட்டு வீட்டை பத்தி நினைச்சா அந்த ஆர்டர் வரணும், வீட்டுல அம்மா அப்பா பேசின அந்த அன்பான வார்த்தைகள், அந்த அன்பான ஒரு வழி நடத்துதல், இல்லாட்டி அன்பாத கடிந்து கொள்ளுதல், அது கூட அந்த குழந்தைக்கு ஒரு பசுமையான நினைவுகளா அங்க மைண்ட்ல வரும். அந்த ராங் இன்டென்ஷன்ஸ் வரக்கூடாது. இது வந்து நம்ம புது சிஷ்யனுடைய குடும்பம் பத்தி அங்க பேசிட்டு இருக்கோம். அப்படி அமையிறது வந்துட்டு அங்க அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி எல்லாம் சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு குழந்தைய புது சிஷ்டிகள் பெற்றோர்கள் அவங்க வளர்த்துனாங்கன்னா இந்த வகையில வந்த ஒரு குழந்தை, இந்த வகையில வந்த குழந்தை நியாயமா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தை ஒரு 10 to 12 வயசு வந்தப்போ அந்த குழந்தைக்கு போய் நீங்க பேசுங்க, சீரியஸ் மேட்டர் பேச சொல்றாரு. வயசு என்ன 10 to 12, ஆனா இந்த மாதிரி வளர்ந்த குழந்தைகிட்ட ஒரு 10 or 12 வயசுல இருக்கும்போது நீங்க போய் சொல்லுங்க, இப்போ நீ தேவன் கிட்ட உன்னை முழுசும் ஒப்பு கொடுக்கிற டைம் வந்துச்சு. கான்சன்ட்ரேஷன் பத்தி பேசுற இந்த வகையில் உங்க குழந்தைய கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 10 to 12 வயசுல அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க சொல்லலாம், இது பார்ப்பா இன்ன வரைக்கும் நீ சின்ன குழந்தை, உனக்கு காமிச்ச பிரகாரம் உன்னை முழுக்க முழுக்க தேவன் எங்க கிட்ட தான் ஒப்பு கொடுத்திருந்தாரு, நாங்க உங்களை கரெக்டா பார்த்தோம், அதான் நீங்க நல்லா வளர்ந்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வயசு வந்துச்சு, நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம் தேவன் கிட்ட டைரக்டா நீங்க லிங்க் வச்சுக்கலாம், நீங்க உங்க தேவன் கிட்டே ஒப்பு கொடுக்கலாம், அந்த முடிவுக்கு நீங்க வாங்க. கிறிஸ்ட் கூட அந்த விஷயத்துல எக்ஸாம்பிள் காமிக்கலாம், அவர் பேசுறாரு இல்லைங்களா, ஆமா என்னுடைய பிதாவுடைய வேலை அதெல்லாம் நீங்க பாருங்க அப்படி அப்படி சொல்லி நீங்க அந்த கான்சன்ட்ரேஷன் பத்தி கூட உங்க குழந்தைகிட்ட நீங்க பேசுறதுக்கு அது வாய்ப்பு தரும். இந்த மாதிரி நீங்க வழி நடத்திட்டு வரும்போது ஒருவேளை அப்படி இந்த குழந்தை செஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அது பயப்படுது, இல்ல நான் உடன்படிக்கை எல்லாம் பண்ண மாட்டேன், இது ஏன் இப்படி சொல்றாரு, இந்த பாயிண்ட் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கிட்ட அந்த வயசு நம்ம என்ன வேணா கூட எதிர்பார்க்கலாம், கான்சன்ட்ரேட் மைண்ட் கூட எதிர்பார்க்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது கூட அந்த சிஸ்டமேட்டிக்கா தான் அங்க போய் சொல்லணும், அது பைபிள் இருக்கிற பிரகாரமே தான் அவங்களுக்கு அங்க சொல்லணும். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம், நீங்க அந்த மாதிரி பக்குவம் ஆயிருக்கிறீங்க அப்படி அந்த குழந்தைகிட்ட தன்மையை அங்க சொல்லலாம். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளா மறுபடியும் அந்த குழந்தைகள் உங்களுடைய கண்ட்ரோல்லயே இருக்கட்டும், அதை நீங்க பிரஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா தானாக முன் வந்து தேவன்கிட்ட உடன்படிக்கை செய்யணும்னு தோன்றாத குழந்தை கண்டிப்பா தானாக கிருபாசன தண்டையில போய் மன்னிப்பெல்லாம் கேட்காது செய்யற பாவத்துக்கு. சோ அது வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த குழந்தைய உங்களுடைய கண்ட்ரோல்லயே நீங்க அங்க வைங்க. ஆனா கண்டிப்பா அது பிதாவை என்னைக்கு அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த புத்திர சுவகாரத்தை உணர்த்தோ அது வரைக்கும் இந்த ஒரு பெற்றோர்களுக்கான கடமையை உங்களுடைய வாழ்க்கையில உங்க குழந்தைகளுக்கு நீங்க அங்க நீங்க தாங்க அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி வளர்ந்த குழந்தை கண்டிப்பா அது பெற்றோராக போது கூட அதனுடைய குழந்தை இன்னும் பெட்டரா அங்க வளர்க்கும். எது வரைக்கும் அவருடைய சிந்தனை போது அங்க நம்ம பாருங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருவேளை இதுக்கெல்லாம் இதுதான் இந்த வகையில தான் குழந்தைய நம்ம அங்க வளர்க்கணும் பிரதர் சொல்ற சில அருமையான ஆலோசனைகள். ஒருவேளை இதுக்கெல்லாம் விரோதமா ஒரு குடும்பம் இருந்தா நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி வளர்ப்பு, இந்த மாதிரி ஒரு வழி நடத்துதல், இந்த மாதிரி ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு குடும்பத்தை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொறுமை இல்ல, அன்பு இல்ல, ஒரு சாந்தம் ஒரு ஜென்டில்னஸ் இல்ல, பேச்சுல கிரியைகள்ல செயல்கள்ல ஒரு சுத்தம் இல்ல, ஒரு ஒழுங்கு இல்ல, இப்படி தேவனுடைய ஆவியே இல்லாத ஒரு குடும்பத்துல நீங்க என்னதான் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஒருவேளை அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு குழந்தைக்கு முன்னாடி கோபமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், குழந்தை புரிஞ்சுக்க முடியாத ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கோரம், அதெல்லாம் நீங்க காமிக்கும் போது பெற்றோர்கள் அதாவது தனக்காக இன்னொருத்தரை இல்லாம பண்ணி, அதாவது என்னன்னா சொல்ல புரியுதுங்களா, நஷ்டம் மற்றவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி தன்னுடைய உணர்ச்சிகளை திருப்திப்படுத்திக்கிற பெற்றோர்களுக்கு மத்தியில், புரியுதுங்களா, அதாவது அப்பாவை வந்துட்டு அம்மாவை வந்துட்டு சீட் பண்றது, அம்மாவை வந்துட்டு அப்பா சீட் பண்றது, அதாவது குழந்தை கவனிக்கிற எல்லா விஷயம், அப்பா பாக்குற அப்பா பாரு அந்த அப்பா என்ன பண்ணிட்டாரு, அம்மாவை அம்மானே பாக்கல, அம்மா வாட்டுக்கு என்னென்னமோ பண்றாரு, அப்பாவுக்கு அவர் செய்யறது மாத்திரம் தான் முக்கியம். அதே மாதிரி அம்மா உள்ளாட்டி ஒரு அம்மா அப்பாவை வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுது, ஆனா இந்த அம்மா என்ன இப்படி பண்ணு, இதெல்லாம் ஒரு குழந்தை வாட்ச் பண்ணுது, இப்படி தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, மோசமான வார்த்தைகள் எக்ஸ்பிரஷன் எல்லாம் செய்யற அந்த குழந்தை, இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அது ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான் அங்க சொல்றாரு. சோ அதே குணலட்சணத்துல தான் அந்த குழந்தை அங்க வரும். இப்படி தான் சொன்ன இல்லைங்களா, அந்த முதல் அஞ்சு வருஷம் சொல்லும் போது அதனுடைய உலகமே அம்மா அப்பா குடும்பம் தான். சோ அந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்குதோ அப்படியே ரெக்கார்ட் ஆகும், அப்படியே ரெக்கார்ட் ஆகும், மெமரிஸ் ஐபாட விட பியூட்டிஃபுல்லா ரெக்கார்ட் ஆகும் இல்லைங்களா. அப்போ அது வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே அங்க நம்ம பாக்குறோம், அது பிரதிபலிக்குங்கிறது நம்ம ஒரு உதாரணம் அழகா சொல்றாரு. If in an angry voice the parent calls it a little rascal, ஒருவேளை அம்மா அப்பா கொஞ்சம் கோபமான வார்த்தையில அந்த சைக்காலஜி சொல்ற குழந்தைய பார்த்துட்டு லிட்டில் ராஸ்கல் என்ன சொல்றோம் தமிழ்ல, குழந்தைங்களை எப்படி திட்டுவோம், ஏதோ ஒன்னு சொல்றான் வைங்களா, என்ன சொல்லலாம் ஒரு வார்த்தை ராஸ்கல் ராஸ்கல்னே வைங்க இல்லைங்களா, ராஸ்கல் ஒரு கோபமா திட்டினாங்கன்னா அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணுமாமா, முதல்ல அதன் மூலம் காயப்பட்டுட்டு, அதாவது என்னடா நம்மள போய் அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்க, எப்பயுமே கொஞ்சம் அம்மா அப்பா ராஸ்கல்னு திட்டாங்களே, இப்ப முகமெல்லாம் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாத்துரும். சோ முதல்ல அது ஒரு காயமா உள் வாங்கிக்கிறது, வாங்கிட்டு அவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அட் ஃபர்ஸ்ட் ஹர்ட் பை சச் ரெஃப்ளெக்ஷன் அகேன்ஸ்ட் இட்ஸ் கேரக்டர், பாருங்க அதுக்கே ஒரு ஃபீலிங் இருக்கு, என்னப்போ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா என்னுடைய கேரக்டர் பத்தி அம்மா அப்பாவே, சின்ன வயசுலயே அதுக்கு எதை பத்தி விஷயம் இருக்கு, தன்னுடைய கேரக்டர். ஏன் குழந்தைகளுக்கு வந்து நீ சாத்தான் குழந்தைனா புரியுறது இல்ல, நம்ம அங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அந்த குழந்தையினுடைய கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதுக்கு பிடிக்கிறது இல்ல, சின்ன குழந்தை தான் என் கேரக்டர், தேவன் அப்படி தேவன் நல்ல பையன் நல்ல குழந்தை சொன்னா தான் எனக்கு பிடிக்கும். சோ கேரக்டர் விஷயம் யாரு கூட புரிஞ்சிருக்காங்க சின்ன வயசுல குழந்தைக்கு. சோ அந்த மாதிரி விஷயத்துல இருக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ராஸ்கல்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கோபமா சொல்லிட்டீங்கன்னா முதல்ல அதுக்கு ஒரு காயம் உண்டு பண்ணிடும், நெக்ஸ்ட் என்னன்னா அது மனசு கெட்டி ஆயிடும், இறுகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுமாமா, இனிமேல் நீ என்ன லிட்டில் ராஸ்கல்னு தான் கூப்பிடணும், லிட்டில் ராஸ்கல் கூப்பிட்டா தான் சந்தோஷப்படுற மாதிரி இது அதை ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு அது மாதிரியே செய், புரியுதுங்களா, அதாவது இப்படியா சொல்லிட்ட நீ, நீ நான் இப்படித்தான் பண்ணுவேன், நீ நான் லிட்டில் ராஸ்கல்லா, நான் இனிமேல் லிட்டில் ராஸ்கல் தான் சரிங்களா. அப்போ பாருங்க அது இந்த மைண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது குழந்தைக்கு, அது எப்படி அந்த குழந்தைக்கு அது பாதிக்குது அதை சொல்லி காமிக்கிறார். இல்லாட்டி ஒருவேளை சொல்றாரு பாருங்க, ஓங்கி ஒரு அடி அடிச்சு உனக்கு கொண்டு போடுவேன் அப்படி சொன்னோம்னா சொல்றாரு அப்படிதான், I will thrash you within an inch of your life. ஒரே அடியில கொண்டு போடுறது அப்படின்னு ஒரு வார்த்தையா பெற்றோர் நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயந்துரும், கண்டிப்பா அது முதல்ல பயந்து ஏதோ உங்களுக்கு அடங்கி ஒடுங்குற மாதிரி தான் நினைக்கும், ஆனா அந்த வார்த்தைகள் அதனுடைய மனசுல பதிஞ்சிரும், பின்னால வளரும் போது அதை எல்லாத்தையும் வியூ பண்ணி போகும் குழந்தை, ஓ இவங்க நினைச்சிருந்தாலும் நம்மள என்ன பண்ணிருக்க முடியாது, கொஞ்சம் வளரும் போது அதுக்கு என்ன தெரியும், சட்ட திட்டங்கள்லாம் தெரிஞ்சிடும் குழந்தைக்கு, இவர் சும்மா தான் சொல்லிடுக்கிறாரு அப்பா, என்ன நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது, அவரு கொல்லலாம் முடியாது, ஆனா கொன்றுவேன்னு சொல்லிடுக்கிறாரு ஆனா கொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சீரியஸா சொல்றாரு, இது எந்த லெவலுக்கு போகும் தெரியல, அவர் சொல்றாரு பாருங்க, உண்மையிலேயே அப்பா என்னை நினைச்சா கூட கொல்ல முடியாது, ஆனா அன்னைக்கு கோமா தான் திட்டினாரு, ஒரே அடியில் உன்னையா கொண்டுடுவேன். ஒருவேளை அப்போ இந்த சட்ட திட்டம்ல எல்லாத்தையும் நீ அப்பா கொண்டுடுப்பாரா? அப்ப உண்மையிலே அப்பாக்கு மேல அன்பு இல்லையா? இந்த சட்ட திட்டத்துக்கு பயந்துதான் என்னைய கொல்லாம விட்டுடுக்கிறாரே. இந்த லெவலுக்கு சீரியஸா குழந்தை திங்க் பண்ணும் சில குழந்தைங்க. எல்லா குழந்தைகளையும் சொல்றேன், ஜென்ரல் ரூல் இல்ல, பட் இதுக்கு எல்லாமே என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்கு. வெவ்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு மனநிலையில இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் வியூ பண்ணும். ஓ, அப்ப அம்மா அப்பாவுக்கு நம்ம மேல உண்மையிலேயே அன்பு இல்ல, இந்த சட்ட திட்டங்கள் மாத்திரம் இல்லாட்டி நீ அன்னைக்கே எங்க அம்மா அப்பா கொண்டிருப்பாங்க. அப்ப இவங்க பேசுறதெல்லாம் போய் இந்த லெவலுக்கு அந்த குழந்தை வந்துட்டு அது சிந்திக்கிறதுக்கு அது கொண்டு போகும். அதனால தான் நம்ம அங்க சொல்றோம், அந்த முதல் 5 வருஷம் போது அந்த குழந்தையினுடைய பார்வையில மிகப்பெரிய முன் உதாரணம் அம்மா அப்பா. என்ன பேசி பேசுறாங்க, என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, என்னெல்லாம் செய்யறாங்க, அப்படியே உள் பதிவோம். சோ ரொம்ப முக்கியம். அப்புறம் பின்னாடி ஸ்கூல்ல அது டீச்சர்ஸ், அது டீச்சர்ஸ்க்கு நம்ம இங்க லெசன் இல்லை இன்னைக்கு இல்லைங்களா, ஆனா அது பெற்றோர்களுக்கு அங்க இருக்கு. அப்ப இது அன்பான சகோதர சகோதரிகளை, இது அந்த பிள்ளையானவனை அவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே பிரதர் இந்த விஷயத்த வால்யூம்ல பேசியிருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஆலோசனைகள். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பயன் அடையணும் கண்டிப்பா. அதை வீட்டுல நீங்க போய் தியானம் பண்றதுக்கு தாழ்மையில கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வாரம் அடுத்த வாரத்துல தேவன் கிருபை நம்ம பட்சத்துல இருக்கும் போது சில்ட்ரன் பார்ன் இன் ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமையில பிறந்திருக்கிற குழந்தைகள் அவங்களை பத்தி நாம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அமைய